நிக்கதேம் என்ற மனிதர் ஆண்டவராக இயேசுவை சந்தித்து பேசின பொழுது இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை குறித்து பேசுகிறார். ஒரு மனிதன் மறுபடியும் பிறக்க வேண்டும். இங்கே அவர் சொல்லுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். அவன் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே முடியாது. ஆகவே இந்த நாளில நான் ஒரு மனிதன் ஏன் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான்கு காரணங்களை சொல்றேங்க. Four reasons why a person must be born again. நாம் சரீரத்தில் பிறந்திருக்கிறோம். கண்கள், காதுகள், எல்லா உணர்வுகளை கொண்ட ஒரு வாழ்க்கையை நாம் கொண்டிருக்கிறோம். இவ்விதமாக நம்முடைய வாழ்க்கையில அங்கு காணப்படுகிற காரியத்தை குறித்து சொல்லுகிற நேரத்தில் இங்கு 6வது வசனத்தில் ஒன்று சொன்னார். முதலாவது காரணமாக 3வது அதிகாரம், மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். இது ரெண்டுமே வித்தியாசமானது. இது ரெண்டுமே பிறப்பை கொண்டதாக இருக்கிறது. ஒரு காலத்தில் நீங்களும் நானும் பிறந்தோம், இன்றைக்கு வாழ்ந்து வருகிறோம். இங்கே நிக்கதேமை பார்த்து இயேசு சொன்னார், அதே விதமாக ஆவிக்குரிய ஒரு பிறப்பினுடைய வாழ்க்கையில நடைபெற வேண்டும் நிக்கதேமேன்னு சொன்னார். நிறைய சமயங்களில் நம்ம நினைக்கிறோம், நான் ஒரு மனிதன், நானும் இயேசுவை நம்புகிறேன், நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லும்படியான காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது, இந்த மனுஷனாகிய நீயும் நானும் ஆண்டவரை விசுவாசிக்க மாட்டோம், விசுவாசிக்க முடியாது. இதுல நாம் ஆவியில மறுபடியுமாக பிறந்த ஒரு வாழ்க்கையின் மூலமாக மாத்திரமே நாம் ஆவிக்குரிய காரியங்களை அறிந்து கொள்ள, விளங்கிக் கொள்ள, உணர்ந்து வாழுகிற ஒரு வாழ்க்கையை கொண்டிருப்போம். இதுக்கு ரெண்டும் முற்றிலும் வித்தியாசமானதுங்க. நிறைய சமயங்களில் என்ன பிரச்சனைனா, என்னுடைய மாம்ச ரீதியாக நான் விசுவாசிக்க முயற்சி செய்கிறேன், ஆனா என்னால முடியல. மாம்ச ரீதியாய் பாவத்தை மேற்கொள்ள பிரயாசப்படுகிறேன், என்னால முடியல. மாம்ச ரீதியாய் நான் பரிசுத்தமாய் வாழ பிரயாசப்படுகிறேன், என்னால முடியல. இங்கு ஆண்டவர் சொன்னார், மாம்சத்தினால பிறப்பது மாம்சமாத்தான் இருக்கும் அப்பா, ஆவியினால பிறப்பது ஆவியாக இருக்கும். ஆகவே முதலாவது நீயோ நானோ ஆவியில மறுபடியும் பிறப்பது அவசியம், மிக மிக அவசியம். ஆனா என்ன ஒரு பிரச்சனைனா, நம் ஆவியில பிறக்காமலே மாம்ச ரீதியாக ஆவிக்குரிய காரியங்களை பின்பற்ற எத்தனைக்கும் பொழுது, முயற்சி செய்யும் பொழுது தோல்வி அடைஞ்சிடறோம், சோர்ந்து போகிறோம், தளர்ந்து போகிறோம். இந்த மாம்ச பிரகாரம் மனுஷனுக்கு விசுவாசம் வருமா? வராது. அது ஆவியானவரால் கொடுக்கப்படுகிற காரியம். ஒரு இடத்துல பவுல் ரொம்ப அழகா சொல்றாரு, 1 கொரிந்தியர் 2:14 வசனத்துல இந்த மாம்ச மனுஷனை குறித்து அவர் இப்படி பேசுறாருங்க. இந்த மனுஷன் என்னன்னா, இது வேற அது வேற, இது ரெண்டுமே பிரச்சனைக்குரிய காரியம். 1 கொரிந்தியர் 2 இங்கே பவுல் தெளிவா சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். 2:14 இங்கு புதிய ஏற்பாட்டில் 228வது பக்கத்தில், ஜென்ம சுபாவமான மனுஷனோ, அதாவது மாம்சத்தினால பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷன், தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான், கேட்பான், அதை குறித்தும் பேசுவான், ஆனா உள்ளான இருதயத்தில் அதை ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையை அவன் வாழ மாட்டான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவனுக்கு எப்படி இருக்குன்னு சொன்னா, இதெல்லாம் சரிப்படாது. இது இன்னும் கூட ஒரு எக்ஸ்ட்ரீமிட்டிக்கே போறாங்க. இது பைத்தியம். இவன் என்ன, என்னமோ ஆவிக்குரிய காரியம்ன்றான், இயேசுங்கிறாங்க, இயேசுனுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் செய்ய முடியும், அவர் முதலாவது தேடும் பொழுது அவர் உனக்காக செய்வார் பாவத்திலிருந்து விடுதலை, பரிசுத்தமான வாழ்க்கை, தேவன் நம்மோடு கூட இடைப்படுகிற ஜீவனுள்ள ஒரு வாழ்க்கை, தேவன் வேதத்தின் மூலமாக நம்மோடு கூட பேசுகிற காரியம், ஜெபிக்கும் பொழுது அவருடைய ஜெபத்தை கேட்டு வழிநடத்துகிற காரியம், எல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு ஆனா நடைமுறைக்கு ஒவ்வாது இது அப்படின்னு இந்த மறுபடியும் பறக்காத மனுஷன் உள்ள எப்பவுமே அப்படிதான் சிந்திக்கிறவனாகவே இருக்கிறான். இன்னும் மாத்திரமல்ல, பைத்தியமா நினைக்கிறது மாத்திரமல்ல, அவன் அவைகள் பின்னால பாருங்க, அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவர்களானதால் அவைகளை அறியவும் மாட்டான். இவே நாட் நோ இவன், அவன் அறிய முடியாதுங்களாம், இது அறிய முடியாது. ஏன் ஆவிக்குரிய காரியங்களை குறித்து சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய காரியங்களை குறித்து பேசுறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் வந்தார், ஜீவனை கொடுத்தார், அவர் மூலமாக மறுவாழ்வு, அவர் மூலமாக ஜீவனுள்ள ஒரு வாழ்க்கை என்ற காரியங்களை எல்லாம் வேதம் சொல்லுது. இது ஆவிக்குரிய பிரகாரமாக அறிய வேண்டியதுனால ஜென்ம சுபாவமான மனுஷன் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இஸ் அன் இம்பாசிபிள் திங், முடியவே முடியாது, அது ஒரு காலம் நடைபெறவே முடியாது. ஆகவே நீ மறுபடியும் பிறந்தாதான் இந்த ஆவிக்குரிய காரியங்களை நீ இன்னும் விளங்கிக்கவே முடியும். மறுபடியும் பிறந்தாதான் இந்த உலகத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்னால் அறிஞ்சு கொள்ள முடியும். மறுபடியும் பிறந்தாதான் ஒரு ஜீவனுள்ள தேவன் இந்த உலகத்தை சிருஷ்டித்தவர், உன்னை நேசிக்கிறார் என்று விளங்கிக் கொள்ள முடியும். மறுபடியும் நீ பிறந்திருந்தாதான் உன்னுடைய வாழ்க்கையில அந்த விசுவாசங்கிறது வரும். மறுபடியும் பிறந்திருந்தாதான் உன்னுடைய வாழ்க்கையில இந்த வேதத்தை சார்ந்து வாழுகிற ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய மிக உன்னதமான அம்சம் உனக்குள் காணப்படுங்க. இல்லைன்னா இது பைத்தியமா இருக்கும். சபைகளில் இன்றைக்கு அதுதான் நம்ம பார்க்கிறோம். உடைய வாழ்க்கை குறித்து யோசனை பண்ணிப்பார். வேதம் சொல்றது, வேதம் சொல்றது அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டானா? பைத்தியமாய் தோன்றுமா? அதை அறியவும் மாட்டானா? இந்த வேத வசனங்களின் அடிப்படையாய் வாழக்கூடிய அவ்விதமான காரியமுடைய வாழ்க்கையில இருக்கா? 16 சொல்றாரு, கர்த்தருக்கு போதிக்கத்தக்க அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? உனக்கு ஆண்டவருடைய சிந்தையும் இருக்காது. அதாவது மாம்சத்தினால் ஆவியினால் பிறக்காத ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவின் சிந்தை இருக்காது. அப்படியால் இது ரெண்டும் கம்ப்ளீட்டா கான்ட்ரடிக்டரி, முற்றிலும் வித்தியாசமானது. விசுவாசத்தின் வழியில் என்னை நடக்க வேண்டிய ஒரு பாதை இதை காட்டுது. உன்னுடைய வாழ்க்கையில துன்பம் பாடுபத்திரு மத்தியில நீ ஆவிக்குரிய நபராக இருக்கும் பொழுது, ஒரு ஆவிக்குரிய மனுஷன் என்ன சொல்றான்? பவுல் சொல்றாரு, நான் விசுவாசிக்கிறவர் என்னார் என்று அறிவேன். என்னுடைய வாழ்க்கையில இந்த சூழ்நிலையில என்னை நேசிக்கிற ஒரு தேவன் உண்டு, எனக்காக தன்னுடைய ஜீவனையை கொடுத்து என்னை மீட்ட இருக்கிறார், என்னை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கியிருக்கிறார், பாவத்தின் அடிமைத்தனத்தினை மீட்டிருக்கிறார், எனக்கு உண்மையான சமாதானத்தை கொடுத்திருக்கிறார், விடுதலையை கொடுத்திருக்கிறார். அவர் எனக்கு தெரியும், அவர் என்னை மீட்டுக் கொள்ளுவார், அவரிடத்துல என்னுடைய பிரச்சனையெல்லாம் நான் எடுத்துச் செல்லுவேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில தான் இதை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். நான் ஒருவேளை சொல்லலாம், விசுவாசிங்க சகோதரனே, விசுவாசிங்க சகோதரி என்ன கூட உங்களுக்கு அது உள்ள போகாது. ஆகவே நீங்க நான் ரட்சிக்கப்பட வேண்டும். 1 கொரிந்தியர் 15 கூட நீங்க பாருங்க, 1 கொரிந்தியர் 15:50 இங்கு இவ்விதமாய் சொல்லப்படுகிறது. 1 கொரிந்தியர் 15:50 இங்கு இவ்விதமாய் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். 1 கொரிந்தியன் 15 இங்கு இவ்விதமாக நாம் பார்க்கிறோம். 243 சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. அழிவுள்ளது அழியாமையை சுதந்திரிப்பதில்லை. இந்த மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. இந்த உள்ள இருக்கிற ஆத்மா தான் சுதந்திரிக்க முடியும். ஆனா இந்த ஆத்மா செத்து தானே நம்ம பிறக்கிறோம். இந்த உலகத்தில் நாம் பிறக்கிற எல்லாருமே ஒரு ஆத்மாவோடு பிறக்கிறோம், ஆனா இந்த ஆத்மா செத்து போயிருச்சு. நம்ம எல்லாருமே ஆதாம் வழியில் வந்த மக்கள். ஏவாளின் மூலமாக ஆண்டவர் உன்னே சொன்னார், நீ பாவம் செய்கிற போன் ஆத்மா செத்துரும். இந்த ஆத்மா செத்து போன நிலையில தான் அருமையாலே நம்ம வாழ்றோம். ஒரு செத்து போன சரீரத்துக்கு முன்னால நீ 10,000 கொட்டுனா என்ன, 10 கோடி கொட்டுனா என்ன, அது எழுங்காது. அதுக்கும் கம்ப்ளீட்டா ஒண்ணுமே இல்லை. இந்த உலகத்துல நம்ம எவ்வளவு மேன்மையா கருதுறோம், செத்து போயிட்டா அங்க நீங்க என்னதான் கொட்டி கொண்டாந்துனாலும் அது எந்திரிக்காது. ஏன்னா அதுக்கு அது செத்துருச்சு. அவிக்குரிய காரியங்கள் கூட இந்த மன கண்கள்னு சொல்றாங்க பாருங்க. அந்த ஆத்மா திறக்கப்படும் பொழுது அதைத்தான் பிசாசு குருடாக்கி போட்டான்னு பைபிள் சொல்லுது. மனக்கண்களை குருடாக்கி போட்டான். ஆகவே நம்ம எல்லாருமே ஒரு செத்து போன ஆத்மாவோடு உயிருள்ள சரீரத்தோடு இந்த உலகத்தில் பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா இந்த ஆத்மாவை ஆவியானவர் மறுபடியும் உயிர்ப்பிக்கிறார். அதுதான் மறுபடியும் பிறத்தல். இது நடைபெறாமல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு காரியமும் நம்மால நடைபெற முடியாது. ஆண்டவர் ஆதியாகமத்தில் என்ன சொன்னார் அதே தான் சொன்னார் இல்லைங்களா? ஆதியாகமத்தில் அதே தான் சொன்னார், அங்கே உன்னுடைய ஆத்மா சாகும் அப்பா. ஆண்டவர் அந்த ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்த பொழுது அவங்களுடைய ஆத்மா உயிருள்ளதாய் செயல்படுகிறதாக காணப்பட்டது. மாம்சம் அந்த ஆத்மாவுக்கு அடங்கி நடக்கிறதாய் காணப்பட்டது. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, அங்க பாருங்க ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் பழைய ஏற்பாட்டில் இங்கு ஆண்டவர் சொல்லும்படியான காரியத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். இங்கு ஆண்டவர் தெளிவாக அவர்களை குறித்து சொல்லும்படியா சொன்னாரு. என்ன சொன்னார்னா, இங்கே அவிதமாக அவர்களை பண்படுத்தவும் இந்த காரியங்களை எல்லாம் செய்யும்படியாக சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்றார், இந்த கனியை நீ புசிக்க கூடாது. அவன் பாருங்க அவன் எப்படி உண்டாக்குறார் பாருங்க. அந்த மண்ணு ஆத்மா 2வது அதிகாரம் 7வது வசனத்தில் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். இங்க ரெண்டு பகுதி தான் நம்ம பார்க்கறாங்க. ஒன்னு இந்த சரீரம், இன்னொன்னு அந்த ஆத்மா. இங்கு இவ்விதமாக இந்த காரியத்தை ஆண்டவர் உருவாக்கிவிட்டு இந்த ரெண்டு தாங்க. நம்ம சாகும் பொழுது என்ன நடக்கிறது, இந்த சரீரம் மண்ணுக்கு போயிருது. ஆனா இந்த ஆத்மாவானது தன் தந்த தேவனிடத்தில் போகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் தெளிவா சொல்லியிருந்தார் 17வது வசனம் 2வது அதிகாரத்தில், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அப்பா நீ அதை சாப்பிடாத, அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாயின்னு சொல்லிட்டார். அதை போய் புசிக்கிற ஆனா சாகல, உயிரோட தானே இருந்தான். அவன் ஆத்மா செத்து போச்சு. அவனுடைய ஆத்மா செத்த உடனே அவனுடைய மாம்சம் மேலோங்கி விட்டது. The flesh got the predominance. அங்கே இது செத்து போன உடனே இது ஆக்டிவ் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னால அவனுடைய ஆத்மா ஜீவனுள்ளதாக இருந்ததுனால இது அங்கு அடிமைப்படுத்தப்பட்டு சப்ஜெக்டிவா இருந்தது. ஆனா இது மாறின உடனே இப்படி ஆகவேதான் நம்முடைய பிரச்சனை. நமக்கு தெரியுது இல்லைங்களா, நான் செய்யக்கூடாதுங்கிறத செய்யறேன், என்னுடைய வாழ்க்கையில இது நன்மை இல்லைங்கிறது தெரியுது. குடிக்கிறவன் குடிக்காதன்னு சொன்னாலும் கூட அவன் போய் குடிக்கிறான். அவன் தன்னுடைய சரீர பாவம் ஒரு பயங்கர விளைவை ஏற்படுத்துகிறது என்பதானா. ஆகவே இந்த ஆத்மாவை பரிசுத்த ஆவியானவர் அவருடைய திட்டத்தின்படி உயிர்ப்பிக்கிறார். அந்த பழைய செத்து போன ஆத்மாவை மறுபடியும் எழுப்ப. ஆகவே நீயும் நானும் உயிர்ப்பிக்கப்படாமல் ஜீவன் வராது. இங்க பாருங்க, அந்த மண்ணை எடுத்து ஜீவ சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவ ஆத்மாவானா. நம்ம இப்ப சாகும் பொழுது இதை கொண்டு போய் மண்ணில் போட்டுறாங்க, இது மண்ணோட மண்ணா போயிருச்சு, இந்த ஆத்மா தேவனிடத்துல போகிறது. அங்க உன்னா நரகம் இல்லைனா மோட்சம். ஆகவேதான் எபேசியருக்கு எழுதும் பொழுது பவுல் விதமா எழுதுறார். எபேசியருக்கு நிருபத்துல பாருங்க, இங்க பவுல் எழுதும் பொழுது இந்த காரியத்தை அவர் செய்ததை குறித்து அவர் பேசுறதை நாம் பார்க்கிறோம். எபேசியருக்கு நிருபம் இங்கே 2வது அதிகாரத்தில் இங்க பேசுறாரு, மறுபடியும் உயிரை கொடுக்கிறாரு, மறுபடியும் அந்த ஜீவனை கொடுக்கிறார். எபேசியர் 2வது அதிகாரம் 1வது வசனத்தில் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அல்லே, நம்முடைய வாழ்க்கையில இதுதாங்க 4 காரியம் என்னன்னா, நம்ம எல்லாருமே பாவம் செய்து பாவிகளாகத்தான் இருக்கிறோம். ஆகவே மறுபடியும் உயிர்ப்பிக்கப்பட வேண்டியது அவசியம். ஜென்ம சுபாவம் உள்ளவன் ஆவிக்குரிய காரியங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டான். நம்ம அப்படியானவங்க, ஆகவே உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். 3வது காரியம், மார்க்கு 7:21 இந்த இருதயம் மாற்றப்படுறது தாங்க ரட்சிப்பே. இந்த ஆவியானவர் உறுப்பிக்க உயிர்ப்பிக்கும் பொழுது இந்த இருதயம் மாற்றப்படுகிறது, இல்லைன்னா இந்த இருதயத்திலிருந்து இதுதாங்க வருகிறது. மார்க்கு 7வது அதிகாரத்தில் என்ன நம்ம பார்க்கிறோம், இந்த காரியம் தான் நமக்குள்ள இருந்து வெளிவருகிறது. இது எல்லாமே இல்லைன்னா கூட இதெல்லாம் நிறைய சமயங்களில பல விதங்களில நம்ம ஏற்படுகிறது. மார்க்கு 7வது அதிகாரம் 21, 22, 23 அல்லது 22 வரைக்கும் மட்டும் வாசிக்கிறேன். எப்படி எனில், மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள இருந்து பொல்லாத சிந்தனைகள். எப்படி இந்த எண்ணம் வருது? நல்லா படிச்சவர் தானே இவரு, நல்லா சிந்திக்கக்கூடியவர் தானே இவர், ஆனா இவரு பேசுறது சரியா இல்லையே. பொல்லாத சிந்தனை, விவசாரம், வேசித்தனம், கொலைபாதம், இதெல்லாம் இருதயத்திலிருந்து வருதுங்க. எங்க இருந்து உற்பத்தி ஆகுது? உள்ள இருந்தா வருது. இன்னும் சொல்றாரு, ஒரு பெரிய பட்டியல போடுறாரு, வேசித்தனங்களும் கொலைபாதங்களும் களவுகளும் பொருளாசை. பொருளாசை எங்கிருந்து வருது? எனக்கு அது வேணும், இது வேணும். துஷ்டத்தனம், கபடு, வஞ்சகமா பேசுறது, காம விகாரம், வன்கண், தூஷணம், பெருமை எங்கிருந்து வருது? மதிகேடு, ஃபூலிஷ்னஸ் எங்கிருந்து வருது? இங்கிருந்து வருது. ஆகவே நீயும் நானும் மறுபடியும் பிறக்கலன்னா இதுதான் நம்ம கிட்ட இருந்து வரும், வேற எதுவுமே வராது. ஆகவே நான் மறுபடியும் பிறக்கணும். 4வதாக, மறுபடியும் பிறக்கலன்னா ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு இருக்குதப்பா. நீ மறுபடியும் நானும் பிறக்கலன்னா 4வது, நீ மறுபடியும் பிறந்தாதான் தப்ப முடியும், இல்லைன்னா தேவனுடைய நியாய தீர்ப்பு இருக்கிறது. ஒருவேளை இதுல எல்லாம் தப்பி அப்படியே நம்ம ஓட்டம் ஓடிட்டோம், ஆனா கடைசியில நீ தப்ப முடியாது. நான் மறுபடியும் பிறக்கலன்னா நான் தப்ப முடியாது. எபேசியர் இருக்கிற நிருபத்தில் அவர் ரொம்ப அழகா சொல்றாரு, 2வது அதிகாரத்தில் அங்க அவர் சொல்றாரு, நீ தப்ப முடியாதப்பா. கடைசியில அவர் பிரேக் போட்டுறாரு, அங்க நிறுத்திடுவாரு. அங்க யாருமே வந்து சவாப் சொல்ல முடியாது, அங்க யாருமே அதுக்கு பதில் சொல்ல முடியாது. அங்க எபேசியர் 2வது அதிகாரத்தில் அவர் சொல்லிட்டார், உயிர்ப்பித்தார். அங்கே எபேசியர் 2வது அதிகாரத்தில் 2வது வசனத்தில் அவர் சொல்றாரு, அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே உலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கேள்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுமாக ஆவிக்கேற்றபடியாக நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாயிருந்தோம். ஜட்ஜ்மெண்ட், ஜட்ஜ்மெண்ட். அவனால நீ ஒன்னு மனம் திரும்பலன்னா கடைசியில ஜட்ஜ்மெண்ட். ஆகவே மனம் திரும்பினால் ஒழிய, பவுல் சொன்னாரு, நம்ம இப்படி கோபாக்கனை. ஆகவேதான் நிக்கதேமை பார்த்து ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டார், நிக்கதேமே நீ மறுபடியும் பிறக்கலன்னா வேற வழியே இல்லப்பா, நீ ஆண்டவருடைய ராஜ்யத்தை காண மாட்டாய் ஆண்டவர் சொல்லிட்டார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில, அருமையான சோர்ணே சோரியே, இந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில மறுபடியும் பிறப்பது அவசியம். இந்த ஒரே ஒரு மனுஷனால பாவம் வந்துருச்சு, உள்ள நாதாம்ங்கிற ஒரு மனுஷனால பாவம் வந்தது, அது உலகத்தையே ஆட்டி படைக்கிறது, உன்னையும் என்னையும் ஆட்டி படைக்கிறது. ரோமர் 5வது அதிகாரத்தில் அவர் இதை சொல்றாரு, இந்த ஒரு ஆள்னால பாவம் உள்ள பிரவேசிச்சிருச்சு. ரோமர் 5வது அதிகாரம் 12வது வசனத்துல இங்கே ஆண்டவர் சொல்றதை குறித்து நாம் பார்க்கிறோம். இவ்விதமாக நாம் இந்த ஒரு ஆளுனாலதான் இவ்வளவு பிரச்சனை. 5:12 இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலும் இதுமாயிற்று. ஆகவே நோ எஸ்கேப். அப்பா அம்மா பிறந்தா சில சமயத்தில் நான் என்ன கூட பார்க்கும் பொழுது என்னுடைய மற்ற இவங்களெல்லாம் பார்க்கும் பொழுது சில சமயம் என்ன மாதிரியே அந்த இதெல்லாம் இருக்கிறத நான் பார்த்துருக்கேன் பார்க்குறேன். ஏன் கேட்டால் அது இந்த ஜீன் டிரான்ஸ்மிஷன், அந்த ஜீன் தான் நமக்குள்ளே இருக்கு. ஆதாம் ஜீனு எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால் 6000 வருஷத்துக்கு முன்னால் அந்த மனுஷன் மரிச்சிட்டார், ஆனால் அந்த ஜீன் நம்ம மரிக்கல. ஆகவே நீ நானும் மறுபடியும் பிறவாவிட்டால் வேறொரு வழி இல்லைங்க, வேறொரு மார்க்கம் இல்லை. ஆகவேதான் பரிசுத்த ஆவியானவர் அங்க கிரியை செய்கிறார். இந்த ஒரே ஒரு மனுஷனால எங்க ஆக்கினை வந்ததோ அப்படி ஒரே ஒரு மனுஷனால ஜீவனம் வந்தது. அந்த மனுஷன் தான் இயேசு கிறிஸ்து. இவர் மூலமாக மாத்திரமே ஜீவன் இந்த உலகத்தில் வந்தது. நம்ம எல்லாருமே பாவத்தில் மரித்து போனோம், நம்முடைய வாழ்க்கையில் இப்படி ஆனோம். ஆனா இந்த ஒரே மனுஷனால பாவம் பிரவேசித்ததை போல ஒரே மனுஷன் மூலமாக இந்த ரட்சிப்பும் கொண்டு வரப்பட்டது. அமையாலே தேவாவியானவர் நமக்குள்ளாய் கிரியை செய்கிறார். அந்த தெய்வக்குமாரன் நமக்காக பட்ட பாடுகள், அவரிடத்துல என்னை தாழ்த்தி ஆண்டவரே நான் ஒரு பாவி, என்னுடைய வாழ்க்கையில் அந்த உணர்வை ஆண்டவர் நமக்கு கொடுத்து அவர் பக்கமாக திரும்பும் பொழுது நமக்குள்ள அவர் செய்கிற மகத்துவமான காரியம் என்னன்னு சொன்னா, பெரிய காரியத்தை செய்கிறாரு. தீத்துல பாருங்க, தீத்து 3வது அதிகாரத்தில் அவர் தான் இதை செய்யறார். இந்த ரட்சிப்புங்கிறது பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளாய் செய்கிற மிகப்பெரிய ஒரு மாற்றம், மிகப்பெரிய ஆச்சரியமான காரியம். ஏதோ நம்ம நாமே சில தப்பெல்லாம் விட்டுட்டு மாறுறது இல்லை. 3வது அதிகாரம் 5வது வசனத்தில் ரொம்ப அழகாக சொல்லுகிறார். 5வது வசனம் புதிய ஏற்பாட்டில் 230:96 நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல். வேதனை சொல்லுதுன்னா நம்முடைய நீதி அழுக்கு கந்தை, உன்னுடைய நீதி அழுக்கும் கந்தையா இருக்கு. நம்ம அந்த ரெஃபரன்ஸ் பார்க்க நமக்கு ரொம்ப டைம் ஆகவே நம்முடைய நீதி எல்லாம் நான் கொஞ்சம் என்ன நல்லா மாத்திக்கிறேன், நான் முன்ன மாதிரி அந்த பழைய அந்த அளவுக்கு நான் மோசம் இல்லை, நான் இவ்வளவு காரியங்களில் திருந்திட்டேன். இதெல்லாம் அழுக்கு கந்தை. ஏன்னா மறுபடியும் பிறந்த ஒரு மனிதனுக்குள்ளாய் கர்த்தர் செய்யும்படியான காரியம் என்பது வேற. இது ஏதோ நம்ம கொஞ்சம் மாத்திக்கிறதுனால வர்றது இல்லை. இங்க அவர் சொல்றாரு பாருங்க, நம்முடைய நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். ஒரு புதிதாக்குதல் ஆவியானவர் மூலமாக நடைபெறுகிறது. இதுதான் ரட்சிப்பு. இந்த இடத்துல ஞானஸ்நானம் என்பதில் அது வேற, நம்ம அது இப்ப நமக்கு டைம் கிடையாது. ஆவியானவர் ஒரு ஆத்மாவில் நிக்கதமே நீ மறுபடியும் பிறந்திருப்பா, மனந்திருமணப்பா, நீ மறுபடியும் பிறக்கணும்ப்பா, நீ ஒரு போதகன்தான், நல்ல நிறைய காரியங்கள் இருக்கு, ஆசாரியன், ஆனா நீ மறுபடியும் பிறக்கலையே நிக்கதமே. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது அந்த புதிதாக்குதல், அந்த செத்துப்போனது ஆவி மறுபடியும் புதிக்காது. எப்படி அந்த ஆண்டவருக்கு பயந்து அவரோடு உறவு கொள்ளுகிற அந்த ஆதாம் ஏவாள் ஆண்டவர் வரும்பொழுது ஓடோடி போய் அவரோட உறவு கொண்டார்களே, அந்த ஒரு உறவை புதுப்பிக்கப்படுகிறது. ஆவியானவரோடு கூட ஆண்டவரோடு கூட தொடர்பு கொள்ளுகிற ஒரு தொடர்பு, அது திறந்த உடனே நீ அந்த விசுவாசம் ஆண்டவரை காணக்கூடிய அந்த ஒரு ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டது. ஆவிக்குரிய காரியங்களை விளங்குற, அவிக்குரிய காரியங்களை நம்புற, உன்னை நம்புறத விட்டுற, நீ இயேசுவை நம்புற, அவருடைய காரியங்களை நம்புற, அது உனக்குள் ஆவியானவர் மூலமாய் நடப்பிக்கிற ஒரு காரியம். இன்னொரு இடத்துல கூட நான் உங்களுக்கு இதை பத்தி நான் சொல்றேன் பாருங்க. இங்கே நாம் பார்க்கும் பொழுது இந்த மறுபடியும் பிறக்கும் பொழுது என்ன நடக்கிறதுன்னு சொன்னா, எசேக்கியேல் 36 இப்படி சொல்றார். இந்த மறுபடியும் பிறக்கிறத பத்தி இந்த வேதம் என்ன சொல்லுகிறதுங்கிறதை குறித்து நான் உங்கள் மத்தியிலே சில காரியங்களை நான் சொல்லும்படியாக நான் இங்கே இவ்விதமாக விரும்புகிற 36 எசேக்கியேல் 36 26 நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு பழைய ஏற்பாட்டில் 1008 பக்கம் உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து, ஒரு புதிய இருதயம், உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு, கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்தின் எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். இதுதாங்க மறுபடியும் பறக்கிறது. அந்த இடத்துல ஆவியானவர் ஆகவே நான் சொல்றேன், இந்த உலகத்திலே பெரிய ரட்சிப்பு, பெரிய அதிசயம் ரட்சிப்பு தாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், ஆக்சுவலா அந்த லண்டன்ல நான் போயிருந்தப்போ இந்த த கிரேட்டஸ்ட் மிரக்கிள் சால்வேஷன் பத்தி தான் நான் பேசினேன். The greatest miracle salvation. அங்க பாருங்க, அந்த இருதயம் மாற்றப்பட்ட உடனே 27 பாருங்க, அங்க நடக்கிறத பாருங்க. உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். உனக்கு சொல்லவே தேவையில்லப்பா. நீயாகவே ஆண்டவருடைய காரியங்களை நேசிப்பாய், நீயாகவே பரிசுத்த ஓய்வு நாளை கடைபிடிப்பாய், நீயாகவே ஆண்டவருடைய வாசனத்தை தேடிய அந்த வாசிக்கும் பொழுது ஆண்டவரை பார்ப்ப, ஜாப் பண்ணும்போது நீயாகவே ஆண்டவரை தேடுகிற, உன் இருதயத்தில் சந்தோஷம் இருக்கு, உன் இருதயத்தில் சமாதானம் இருக்கு, பயம் இல்லை, எதிர்காலத்தை குறித்தது இல்லை, உன்னுடைய வாழ்க்கையில் உலக கவலை ஐஸ்வர்யத்தின் மயக்கம் இது உன்னை பாதிக்கிறது இல்லைங்க. உனக்கு தெரியும் ஜீவனுள்ள தேவன், என்னை பிறப்பித்த கர்த்தர், என்னை உண்டாக்குறதுக்கு முன்னால அறிந்திருக்கிறவர், எனக்காக என்னுடைய காரியங்களை அவர் செய்வார், எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறேன் தேவன், என்னுடைய உள்ளத்தில் அவருடைய கட்டளை நடக்கிறது அவரே செய்வார். அருமையான என்னுடைய வாழ்க்கையில இதுதாங்க பரிசுத்த ஆவியானவர். இன்னொன்னு சொல்லுது, அந்த 2 பேதுரு 1:4 அந்த தெய்வீக சுபாவத்தையே நமக்கு கொடுத்துறாராம். 2 பேதுருல பாருங்க, 2 பேதுரு 1 ஐயா, அதுக்கு முன்னால நம்ம ஒரு காட்டு மனுஷனை போல வாழ்ந்து, ஆனா இப்ப வந்து ஒரு தெய்வீக சுபாவம் நமக்குள் ஆண்டவர் தமது ஆவியினால வைக்கிறார். 2 பேதுரு 1 இங்கே ஆண்டவர் செய்யும்படியான காரியம் என்னங்க? இதெல்லாம் சாதாரணமான காரியம் இல்ல. 2 பேதுரு 1:4 இச்சையினால், புதிய ஏற்பாட்டில் 322 இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு. திவ்ய சுபாவம் அதுதாங்க மறுபிறப்பு, அது ஆவியானவர் செய்யறது. இன்னொன்னு, நம்ம மரணத்துக்கு நீங்க ஜீவனுக்குள்ள வந்துடுறோமா, இதுதான் மறுபிறப்பு. அந்த மரணம் தான் நம்ம ஆட்கொண்டு, நான் ஏற்கனவே சொன்ன அந்த மரணத்தினால நம்ம அளக்களிக்கப்படுறோம், பாவம் அது இது ஜட்ஜ்மெண்ட் வேற வருது. ஆனா நீ மறுபடியும் பிறந்தாயானால், யோவான் 5:24 பாருங்க, ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுது, நம்ம மரணத்தின் என்று வீங்கி ஜீவனுக்குட்பட்டு இருக்கிறோம். யோவான் 5:24 ஆண்டவருடைய வசனம் சொல்லுது பாருங்க, புதிய ஏற்பாட்டில் 331 என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன். அங்கதான் போச்சு, ஏற்கனவே அது செத்து போயிருச்சு இல்லையா, அந்த ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டு இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவன் மறுபடியும் entered into life. அருமையான சர்ணேஸ்வரிய தான் மறுபிறப்புங்க. உன்னுடைய வாழ்க்கையில நீ யோசனை பண்ணிப்பார், எப்படி இந்த ஆவியின் கனியெல்லாம் அவர், இந்த ஆவி உள்ள இருக்கிறதுனாலதான், பரிசுத்த ஆவி உள்ள போய் அங்க அவர் வாசம் பண்ணுகிறதுனால ஆவியின் கனிகள் சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, சாந்தம், நற்குணம், இச்சையடக்கம். ஆசாரிப்பு கூடாரத்தை பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கிறோம், நம்ம இது ஒரு ஆலயம்னு ஆண்டவர் சொல்லுது. உண்மைதானே, இது ஆலயம்தான். இந்த ஆலயத்தில் இந்த இருதயம் உள்ள இருக்கு பாருங்க, அதுதான் மகா பரிசுத்த ஸ்தலம். மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உடன்படிக்கை பெட்டி இருக்கும், ஆண்டவருடைய வசனம் இருக்கும், கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கும். இது மகா பரிசுத்த ஸ்தலம். ஆசாரியன் அங்க உள்ள போக பயப்படுவான், ஏன், அது மிக பரிசுத்தம். பழைய பாட்டில் மறுபடியும் மறுபடியும் அந்த ஆசாரிப்பு கூடாரம் அதனுடைய மற்ற பல சடங்காச்சாரங்களை சொல்லும் போது ஆண்டவர் சொல்ல, நான் பரிசுத்தர், நான் பரிசுத்தர், பரிசுத்தப்படுத்து, பரிசுத்தப்படுத்து. அருமையான சிவனேசனுடைய வாழ்க்கைய இந்த வார்த்தையின் நிழல கொஞ்சம் சிந்தித்துப்பார். நீ மறுபடியும் பிறந்திருக்கிறியா? நான் நேர்மையா அவனை பார்த்து கேட்கிறேன். Are you born again? நீ மறுபடியும் பிறக்காத பொழுது உன்னுடைய வாழ்க்கையில விசுவாசம் வராது. சின்ன பிரச்சனையா இருந்தாலும் பயம் போராட்டம் நெருக்கம். சொல்லப்போனா நீ மறுபடியும் பிறக்காதனால ஆண்டவர் என்ன பார்த்து, இவன் என்னுடைய குமாரன், நான் அவனுடைய தேவன் சொல்லி உரிமையா சொல்ல முடியுங்களா, கொடுத்திருக்கேன்னு சொல்லுவாரா? மரணத்தை விட்டு நீங்க ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான்னு சொல்லுவாரா? உனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் திவ்ய சுபாவத்தின் பங்குள்ள ஒரு மனுஷன் அவனை மாத்தி அந்த பரிசுத்த ஆவியின் கனிகள் உள்ள ஒரு வாழ்க்கைய உன்னால வாழ முடியுதா? ஒரே மனுஷனால பாவம் இந்த உலகத்துல பிரவேசிச்சிருச்சு. ஒரே மனுஷனாலதான் ரட்சிப்பு, இயேசு கிறிஸ்து. அதனால இன்றைக்கு நீங்க நம்ம பிறந்துட்டோம், ஆனா ஒரு நாள் நிச்சயம் மரணம் உண்டு. இங்க இருக்கிற நம்ம எல்லாரும் ஒரு நாள் ஒருவேளை மரித்துதான் ஆகணும், தப்பவே முடியாது. ஆனா அந்த மரணத்தை விட இந்த மரணம், ஆத்ம மரணம் கொடியது. நீ மறுபடியும் இப்ப பிறந்துட்டீனா ஒரே ஒரு மரணம் தான் உனக்கு இருக்கு. இந்த சரீரம் செத்து போறது மட்டும்தான் இருக்கும். ஆனா நீ இன்னைக்கு மறுபடியும் பிறக்கலன்னா ரெண்டு மரணம், ஒன்று இந்த சரீரமும் செத்துரும், இன்னொரு உன் ஆத்மா எரி நரகத்தில் தள்ளப்படும், அதுவும் மரணம். இது கிருபையின் காலம். இந்த இடத்துல ஆண்டவருடைய வசனம் உனக்கு தெளிவாய் போதிக்கப்படுகிறது. சிலுவையை நோக்கி பார்த்து உன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரே என்னை மன்னியும், இந்த இருதயம் மகா பரிசுத்த ஸ்தலம், ஆனா இதை நான் தீட்டுப்படுத்தி. என்ன பதில் நம்ம சொல்லுவோம்? நேர்மையா கேட்கிறேன், நீ மறுபடியும் பிறக்கலன்னா உன்னை நீ தாழ்த்தி சொல்ல, ஆண்டவரே இடைய வாழ்க்கையில இந்த மகா பரிசுத்த ஸ்தலம் தீட்டுப்பட்டது, இதுல திவ்ய சுபாவத்துக்கு பங்கு இடம் இல்லை, மரணத்தை விட்டு ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிற காரியம் இல்லை, என் இருதயம் ரொம்ப பொல்லாதா இருக்கு, என்னை மன்னியும். சிலுவையை நோக்கி பார்ப்போம். இயேசுவே என்னை கழுவும், சுத்திகரியும். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய மாறாத நித்தியமான சத்தியத்துக்காய் எமக்கு ஸ்தோத்திரம். நிக்கதமை பார்த்து நீ மறுபடியும் பிறக்கல. நிக்கதமே, நீ பல காரியங்களில நல்ல காரியங்கள் இருக்கு. நீ ஒரு போதகன், நியாயப்பிரமாணத்தை போதிக்கிறீர். ஆனா இந்த இருதயம் மாற்றப்படவில்லை. ஆவியானவரே எங்களோடு பேசும், எங்களோடு பேசும் ஆண்டவரே. நாங்கள் இன்னைக்கு இப்பொழுது அனுக்கிரக காலம், நான் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொல்லுகிற எந்த ஒரு ஆத்மா இந்த இடத்துல இருக்குமானால், உம்முடைய ஆவியானவர் அவருடைய இருதயத்தில் மெய்யாலுமே அவருடைய மறுபடியும் பிறக்காத மாத்தும மறுத்து போன நிலை உணர்த்துகிற ஒரு நிலை இருக்குமானால் ஸ்தோத்திரம். ஆவியானவரே தொடர்ந்து கிரியை செய்யும். ஒருவேளை இதை கேட்டும் என்னுடைய ஆத்மாவில் உணர முடியவில்லை என்றால் ஆவியானவரே பேசும், பேசும் ஆண்டவரே. நான் அன்றைக்கு இல்லைனாலும் ஒரு நாள் இந்த ஆத்மா ஏற்கனவே நியாய தீர்ப்பு அடைந்தது மாத்திரமல்ல, இந்த நியாய தீர்ப்பு அடைந்தது ஆதாமின் மூலமாக நாங்கள் சுதந்திரித்துக் கொண்டது. ஆனால் இன்னொரு நியாய தீர்ப்பு நானாகவே அந்த நரக ஆக்கினையில ஆண்டவருக்கு பதில் சொல்லி இந்த முடிவை நான் சந்திக்க வேண்டியது இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரே பேசும், கிருபையாயிரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.